உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, வேளாண்மையை தனிப்பட்டு செய்யாமல் ஒருங்கிணைத்து பல்வேறு தொழில்களை செய்யும் போது அது ஒரு லாபகரமானதாக இருக்கும் என்பது எல்லோராலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்து. கறவை மாடு வளர்ப்பு, கோழிப்பண்ணை வைத்தல், காடை வளர்ப்பு போன்ற பல்வேறு தொழில்களை ஒருங்கிணைத்து செய்யும் பொழுது அது மிகவுமே லாபகரமானதாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்று ஜப்பானிய காடை வளர்ப்பு என்பது விவசாயிகளிடையே பிரபலமடைந்து வருகின்றது. இந்த ஜப்பானிய காடை வளர்ப்பு பற்றிய பல்வேறு விவரங்களை உங்களுக்கு தற்போது கூற இருக்கின்றார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கால்நடை பராமரிப்பு துறையின் மருத்துவர் ரா நிவேதா அவர்கள். அவர் கூறும் பல்வேறு விவரங்களை கேட்போமா?
உள்ளவர்களே, ஜப்பானிய காடை வளர்ப்பை பற்றி தெரிந்து கொள்வோம். ஜப்பானிய காடை வளர்ப்பு தமிழ்நாட்டில் பிரபலமாகி கொண்டு வருகின்றது. காடைகள் பெரும்பாலும் இறைச்சிக்காக வளர்க்கப்படுகின்றன. டெல்லி, சென்னை, பெங்களூர், திருச்சி, மதுரை மற்றும் கோவை போன்ற மாநகரங்களிலும் தமிழகத்தின் ஏனைய நகரங்களிலும் காடை வளர்ப்பு பண்ணைகள் பெருமளவில் நடத்தப்படுகின்றன. இறைச்சி காடை வளர்ப்பின் முக்கிய அம்சங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். மிக குறைந்த இடத்தில் அதிக எண்ணிக்கையில் ஜப்பானிய காடையை வளர்க்கலாம். கோழி வளர்ப்பினை போன்று அதிக அளவில் முதலீடு தேவையில்லை. இத்தொழிலில் குறைந்த மூலதனத்துடன் சிறிது பயிற்சி பெற்று யாரேனும் ஈடுபடலாம். ஜப்பானிய காடைகளுக்கு நோய் எதிர்ப்பு திறன் அதிகம். இதனால் எந்த ஒரு தட்பவெப்ப நிலையிலும் காடைகள் நன்கு வளர்கின்றன. கோழிகளைப் போல் பல தடுப்பூசிகள் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜப்பானிய காடைகள் 5 முதல் 6 வாரத்திற்குள் விற்பனைக்கு தயாராகிவிடுகின்றன. இதனால் முதலீடு செய்து குறைந்த நாட்களிலேயே லாபத்தை பெற முடியும். ஜப்பானிய காடை 6 வார காலத்தில் அதிகபட்சமாக 500 கிராம் அளவே தீவனம் உட்கொள்வதால் தீவன செலவு அதிகமாகின்றி குறைந்த முதலீட்டில் காடை வளர்ப்பை மேற்கொள்ள முடிகின்றது. காடை இனங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். நியூசிலாந்து காடை, சைனா காடை, பாப் வெள்ளை காடை, மடகாஸ்கர் காடை, கலிபோர்னியா காடை, நியூகினியா மாலைக்காடை, ஜப்பானிய காடை. ஜப்பானிய காடை வளர்ப்பு முறை. காடை இனங்களில் ஜப்பானிய காடை மட்டுமே நம் நாட்டில் இறைச்சிக்காக அதிக அளவில் வளர்க்கலாம். காடைகளை தரையில், அதாவது ஆள்கூலக் முறை அல்லது கூண்டு முறையில் வளர்க்கலாம். ஆள்கூல முறை. 1 சதுர அடியில் 5 காடைகள் வரை ஆள்கூல முறையில் வளர்க்கலாம். காடைகளை முதல் 2 வாரம் முறை ஆள்கூல முறையில் வளர்த்து பின் கூண்டுகளுக்கு மாற்றி 6 வாரம் வளர்க்கலாம். ஆள்கூல முறையில் 2 வாரத்திற்கு மேற்பட்டு காடைகளை வளர்த்தால் அவை அதிகம் அலைந்து திரிந்து உட்கொண்ட தீனியில் எரிசக்தியை வீணாக்கி குறைந்த எடையுடன் அதிக தீனி செலவு ஏற்படுத்தும். எனவே காடைகளை ஆள்கூல முறையில் 2 வாரங்களுக்கு வளர்த்து பிறகு கூண்டுக்குள் மாற்றி வளர்ப்பதே சிறந்த பராமரிப்பு முறையாகும். கூண்டு முறை வளர்ப்பு. இறைச்சிக்காக காடைகளை வளர்க்கும் பொழுது முதல் 2 வாரம் வரை 3 அடி நீளம் அல்லது 2.5 அடி அகலம் உள்ள கூண்டுகளில் வளர்க்க வேண்டும். கூண்டு 1க்கு 100 காடை குஞ்சுகள் வரை வளர்த்து பின் அவற்றை 3 முதல் 6 வரை 4 அடி நீளம், 2.5 அடி அகலம், 18 அங்குல உயரம் உள்ள கூண்டுகளில் கூண்டு 1க்கு 50 காடைகள் வளர்க்கலாம். குஞ்சு பருவ கூண்டுகள் ஒவ்வொன்றும் 20 சென்டிமீட்டர் உயரம் இருத்தல் வேண்டும். கூண்டின் அடிப்பகுதி மற்றும் பக்கவாட்டு கம்பி வலை 1-5 சென்டிமீட்டர் உள்ளதாக இருக்க வேண்டும். கம்பி வலைக்கடியில் தகடுகள் பொருத்த வேண்டும். அப்போதுதான் மேலடுக்கில் உள்ள காடைகளின் கழிவு கீழடுக்கில் உள்ள காடைகளின் மீது விழாது. இந்த தகடுகளில் விழும் கழிவுகளை தினந்தோறும் அகற்றும்படியான வடிவமைப்பு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு கூண்டும் 4 அல்லது 5 அடுக்குகள் கொண்டவையாக அமைத்துக் கொள்ளவும். குஞ்சு பருவ கூண்டுகளை 3க்கு 2 அடி என்ற அளவில் உள்ள பிரிவுகளாக அமைக்கலாம். இந்த கூண்டில் 100 காடைகளை 2 வாரம் வரை வளர்க்கலாம். 2 வாரத்திற்கு பிறகு விற்பனை ஆகும் வரை, அதாவது 6 வாரம் வரையில், 125 முதல் 150 சென்டிமீட்டர் இடவசதி ஒவ்வொரு காடைக்கும் அளிக்கப்பட வேண்டும். 14க்கு 2 அடி அளவுக்கு கூண்டில் 50 காடைகளை வளர்க்கலாம். காடை தீவனம். ஜப்பானிய காடைகளுக்கு கோழி தீனியில் பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள் உபயோகப்படுத்தப்படுகின்றன. காடை குஞ்சு பருவ காலத்தில் வழங்கும் தீவனம் 26 முதல் 28% புரதமும் கொண்டதாக இருக்க வேண்டும். இவ்வகை தீவனத்தை குஞ்சு முதல் நாள் முதல் 6 வாரம் வரை உபயோகிக்கலாம். ஆனால் இந்த வயதிற்குள் இருவகை தீவனங்களை மாற்றி பயன்படுத்த திட்டமிடும் பொழுது முதல் 3 வாரங்கள் வரை 24% புரதமும் 2800 கிலோ கலோரி எரிசக்தி உள்ள தீவனத்தையும் உபயோகிக்கலாம். காடைகளுக்கென சில நிறுவனங்கள் தீவனம் தயாரித்து விற்கின்றன. காடை தீவனம் கடையில் வாங்க இயலாத போது காடை வளர்ப்போர் இறைச்சி கோழிகளை ஆரம்ப கால தீவனத்தை வாங்கி 75 கிலோ தீவனத்துடன் 5 கிலோ வீதம் பின்னாக்கு தூளை கலந்து கொடுக்கலாம். இத்தீவனத்தில் தானியங்கள் அளவு பெரிதாக இருப்பின் மீண்டும் ஒரு முறை அரைத்து தூளின் அளவை குறைத்து உபயோகிக்கலாம். 5 வார வயது வரை ஒரு காடை 500 கிராம் வரை தீவனத்தை உட்கொள்ளும். சராசரியாக ஆண் காடை 180 முதல் 190 கிராம், பெண் காடை 190 முதல் 210 கிராம் உடல் எடையும் அடைந்திருக்கும். இதுவே விற்பனைக்கு தயாரான நிலை. பெண் காடை ஆண் காடையை விட எடை அதிகமாக இருக்கும். கழுத்து மற்றும் அதன் கீழ் உள்ள மார்பு பகுதியில் வெளிர் பழுப்பு நிற இறகுகளில் கருப்பு நிற புள்ளிகள் காணப்படும். ஆண் காடைகளின் கழுத்து மற்றும் அதன் கீழ் உள்ள மார்பு பகுதி இறகுகள் பழுப்பு நிறத்தில் இருக்கும். இனப்பெருக்கம். காடைகள் 7 வார வயதில் முட்டையிட ஆரம்பித்து 8வது வாரத்தில் முட்டை உற்பத்தி 50 வில்காடு நிலையை அடையும். பொதுவாக காடைகள் மாலை நேரத்திலேயே முட்டைகளை இடும். கோழி குஞ்சு பொறிப்பதை சரியானபடி மாற்றம் செய்தால் அதிக காடை முட்டைகளை அடை வைக்கலாம். அடை வைத்து 18வது நாள் காடை குஞ்சுகள் வெளிவரும். 500 பெண் காடைகள் கொண்டு வாரத்திற்கு 1500 காடை குஞ்சுகளை உற்பத்தி செய்யலாம். கோடை காலத்தில் காடை அடை முட்டைகளை குளிர்ந்த சூழ்நிலையில் சேமித்து வைக்க வேண்டும். குஞ்சு பராமரிப்பு. காடை குஞ்சுகள் பொறித்தவுடன் அளவில் மிக சிறியவையாக 8 முதல் 10 கிராம் வரை எடை உள்ளதாக தான் இருக்கும். இதனால் கோழி குஞ்சுகளை விட காடை குஞ்சுகளுக்கு புரூடர் வெப்பம் அதிக தேவைப்படும். போதுமான வெப்பம் மின் விளக்கின் மூலம் கிடைக்காவிட்டால் அவை கூட்டமாக ஒன்றன் மீது ஒன்று ஏறி நெருங்கி மூச்சு திணறி இறப்பு ஏற்படும். வேகமான குளிர்காற்று வீசும்போது சன்னல் கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருந்தாலும் பக்கவாட்டில் தொங்க விடப்பட்டுள்ள மறைப்பு விலகிவிட்டாலும் மின்சார தடை ஏற்படும் போதும் இவ்வாறும் நேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஊட்டச்சத்து பற்றாக்குறை நோய்கள். காடை குஞ்சுகளின் கால் வலுவிழந்த குஞ்சுகளும் நோஞ்சான் குஞ்சுகளும் அதிகம் இருக்கக்கூடும். குஞ்சு பொறிப்பகங்களில் முட்டையிடும் காடைகளுக்கு போதுமான அளவில் தாது உப்புகளும் வைட்டமின் மீன்களும் அளிக்கப்படாததால் இவ்வாறு நேரலாம். நுண்ணுயிர்களால் ஏற்படும் நோய்கள். தொப்புள் அலர்ச்சி, 2 ஈகோலி நோய், 3 காடை கழிச்சல் மற்றும் காளான் நோய்கள், 4 நுரையீரல் அலர்ஜி, 5 பூசண நச்சு, மேலும் மேரக்ஸ் வாத நோய், ராணிக்கட் கழிச்சல் நோய் போன்ற வைரஸ் நச்சு கிருமிகளால் ஏற்படும் நோய்களும், காக்சிடியோசிஸ் எனப்படும் இரத்த கழிச்சல் நோயும் காடைகளை பாதிக்கலாம். இருப்பினும் கோழிகளை விட காடைகள் இந்நோய்களை எதிர்க்கும் சக்தி அதிகம் கொண்டவையாக இருப்பதனால் இவ்வகை நோய்களும் எதிராக தடுப்பு முறைகள் ஏதும் எடுக்க வேண்டிய அவசியம் இதுவரை ஏற்படவில்லை. எனவே குஞ்சுகளுக்கு போதுமான வெப்பம் குளிர்காற்று வீசாமல் இளம் பருவத்தில் பாதுகாப்பு முறையான கிருமி நீக்கம், எப்பொழுதும் தூய்மையான குடிநீர், தரமான கழப்பு தீவனம் அளித்தல் போன்றவற்றை வகையாக கையாண்டால் காடைகளில் ஏற்படும் இறப்பு விகிதத்தை பெருமளவு குறைத்து நோயின்றி அவைகளை பாதுகாக்கலாம். ஜப்பானிய காடை இறைச்சி. சுத்தம் செய்யப்பட்ட காடை இறைச்சியின் எடை உயிருள்ள காடை எடையில் சுமார் 65 முதல் 70% வரை இருக்கும். சுமார் 140 கிராம் எடை உள்ள காடையை சுத்தம் செய்தால் 100 கிராம் எடையுள்ள இறைச்சி கிடைக்கும். காடை இறைச்சி மிகவும் சுவையாக இருப்பதால் நல்ல விற்பனை விலை கிடைக்கின்றது. காடை இறைச்சியில் அதிக புரதமும் குறைந்த அளவு கொழுப்பும் இருப்பதால் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஏற்ற உணவாக கருதப்படுகின்றன. ஜப்பானிய காடை விற்பனை. ஒரு காடை வளர் 7 ரூபாய் செலவாகும். ஒரு நாள் காடை குஞ்சு ரூபாய் 2 ஆகும். தீவனம் அதிகபட்சமாக 450 கிராம் கொடுக்க வேண்டியிருப்பதால் ரூபாய் 5 ஆகும். மற்ற செலவு 50 காசாக மொத்தம் ரூபாய் 7.50 ரூபாய் ஒரு காடையை உற்பத்தி செய்து ரூபாய் 9 விற்கலாம். காடையை இறைச்சிக்காக விற்பனை செய்தால் அதிக லாபம் கிடைக்கும். மேலும் விவரம் அறிய அணுக வேண்டிய முகவரி. உங்கள் ஊரில் உள்ள பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையங்கள், உழவர் பயிற்சி மையங்கள், வேளாண் அறிவியல் மையங்களை தொடர்பு கொள்ளலாம்.
என்ன உழவர்களே, ஜப்பானிய காடை வளர்ப்பு பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டீர்களா? குறைந்த கால அளவில் நிறைந்த லாபம் தரக்கூடிய இந்த காடை வளர்ப்பு தொழில் ஒரு மிகவும் நல்ல தொழில். அதுவும் நல்ல சுவையும் அதிக சத்தும் நிறைந்த இந்த காடையை வளர்த்து சத்து பற்றாக்குறையையும் போக்க உதவலாமே. இது பற்றிய மேலும் விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு நீங்கள் அணுக வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர், கால்நடை பராமரிப்புத்துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம்.